الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم سرو புகழும் புகழ்ச்சியும் ஈகனாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் சலாமும் எம் உயிரிழமையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹாக்கு சுபஹான ஹூ தஆலா எமக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டித்தந்த மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் ஒரு நாட்டிலே வாழுகின்ற போது எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. எமக்கு தெரிந்த விடயம்தான் இலங்கையினுடைய 73வது சுதந்திர தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த இலங்கை என்ற திருநாடு உலக வரைபடத்திலே மிகச்சிறிய ஒரு நாடாக இருந்தாலும், வல்லரசு நாடுகள் கூட மிகப்பெரிய செல்வந்த நாடுகள் கூட இந்த நாட்டின் பக்கம் படையெடுக்கின்ற இந்த நாட்டின் பக்கம் சுற்றுலா வருகின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் இந்த நாட்டை பற்றிய பெருமதியும் மகிமையும் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் வரலாறுகளை அறிந்து தெரிந்து வைத்திருப்பது எமது கடமையாக இருக்கிறது. நாம் மறந்த வரலாறுகள், நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டிய வரலாறுகள், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த குத்துபாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஸ்ரீதேவிகள் இந்த நாட்டிலே செய்த சேவையின் நிமித்தம்தான் இன்று நாம் தலை நிமிர்ந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எம்மை படைத்த அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பது போல, தாய் நாட்டிலே நாம் இருக்கிறோம், நாம் பிறந்த நாட்டிலே வாழுகின்ற நாட்டிலே இருக்கிறோம், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதையும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாட்டினுடைய சட்ட திட்டங்களை நாம் மதித்து நடக்க வேண்டும். இன்று நாம் எப்படி பார்க்கப்படுகிறோம் என்றால், தனி நபராக அல்ல, நாம் சமூகமாக பார்க்கப்படுகிறோம். அப்துல்லா ஒரு தவறை செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அந்த அப்துல்லா ஒரு தவறை செய்தால் அப்துல்லாவை மாத்திரம் சமூகம் திட்டாது, முஹம்மது ஒரு தவறை செய்தால் அந்த முஹம்மதை மாத்திரம் சமூகம் திட்டாது, முஹம்மதும் அந்த அப்துல்லாவும் சேர்ந்து இருக்கின்ற மார்க்கத்தை தான் இன்றைய சமூகம் தூட்டுகிறது. எனவே இந்த அப்துல்லா அல்லது முஹம்மது ஒரு நலவை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அந்த நலவு முஸ்லிம் சமுதாயத்துக்கே நலவை எடுத்துக் கொடுக்கின்ற செயலாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அவன் சுயநலவாதி அல்லாமல் அவன் பொது நலவாதியாக, அவன் தன்னை மாத்திரம் சிந்திக்காமல் தன்னுடைய சமூகத்தையும் தன்னோடு கலந்திருக்கின்ற சமூகத்தையும் தம்முடைய நாட்டையும் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களையும் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்களையும் சிந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும். எனவே அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கூட அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்திலே உங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பிய நோக்கம் ரஹ்மத், உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளை சுமந்திருக்கிறார்கள், ரஹ்மத்தை இரக்கத்தை சுமந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இரக்கம் என்பது அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த மார்க்கத்திலே உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய ரஹ்மத் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் போயிருக்கிறது. இன்னும் நாம் எங்களுடைய ரஹ்மத்தையும் இரக்கத்தையும் எங்களோடு கலந்திருக்கின்ற எங்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் ரஹ்மத்தை பொழிகிறோம் என்றால் நாங்கள் ஒரு சுயநலவாதியாக இருப்போம். எங்களுடைய ரஹ்மத் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களுக்கு, இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களுக்கும் எங்களுடைய ரஹ்மத் பொழியப்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் நன்மையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும். ஒரு தவறை செய்கின்ற போது அந்த தவறை திருத்துகின்றவனாக, அந்த தவறை செய்ய விடாமல் அவருக்கு நல்லதை காட்டி கொடுக்கின்றவனாக ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த இலங்கை இந்த திருநாடு 1948 சுதந்திரம் அடைந்தது. இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள் வெறுமனே ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, மூவின மக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த மூவின மக்களும் சேர்ந்து போராடித்தான் இந்த நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டை முதலாவதாக போர்த்துக்கேயர்கள் ஆண்டார்கள். இந்த நாட்டை முதலாவதாக போர்த்துக்கேயர் ஆண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டை உள்ளாந்தர்கள் ஆண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டை தான் ஆங்கிலேயர் ஆண்டார்கள். அந்த ஆங்கிலேயரிடமிருந்து அந்த நாடு 1948 பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டு மீட்டெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து இந்த நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்களை தேச பக்தர்கள் என்று இலங்கையிலே அழைப்பார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி அல்ல, இந்த நாட்டுக்காக வேண்டி நாம் வளர்ந்து வாழுகின்ற இந்த தேசத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்களை தேச பக்தர்கள் என்று அழைப்பார்கள். அந்த தேச பக்தர்கள் பட்டியலே மூவின மக்களும் இருக்கிறார்கள். விரிவாக எல்லாருடைய பெயரையும் இந்த விடத்திலே நினைவுபடுத்த முடியாவிட்டாலும் தங்களுடைய மார்க்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற சிலருடைய பெயர்களை மாத்திரம் நான் உங்களுடைய நினைவிலே இருக்க வேண்டியதற்காக நினைவுபடுத்துகின்றேன். ஷேக் முகமட் என்று சொல்லக்கூடிய தோப்பூரை சேர்ந்தவர், மீரா ஹுசைன் சம்மாந்துறையைச் சேர்ந்தவர், முகமது சலாம் பட்டி உடையார் குச்சவெளியைச் சேர்ந்தவர், அவுபக்கர் ஈசா சம்மாந்துறையைச் சேர்ந்தவர், மீரா ஹுசைன், இப்படி இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த நாடு ஆங்கிலமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை துச்சமெனமது தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள். இப்படி போராடித்தான் இந்த நாடு 1948 எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்படுகிறோம். வெளிநாட்டின் ஆட்சியிலிருந்து நாங்கள் அப்படியே கலட்டி எடுக்கப்பட்டு எங்களுக்கு தனித்தனி உரிமைகள் பெறப்படுகிறது. அந்த பங்களிப்பின் பிரதிபலன் தான் சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அதுக்கு பிற்பட்ட காலங்களிலே இந்த நாடிலே இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாரிய ஒரு பங்கை எங்களுடைய முஸ்லீம் சமூகம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பை 5 பிரிவுகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். விரிவாக பேசுவதற்கு நேரம் போதாது. குறிப்பாக நான் 5 பகுதிகளுக்குள்ளே அதை பேசுகின்றேன். 1 பொருளியல் பங்களிப்புகள், 2 அரசியல் சார்ந்த பங்களிப்புகள், 3 தேசிய பாதுகாப்பு சார்ந்த பங்களிப்புகள், 4 வைத்தியத்துறை மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்புகள், 5 கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்புகள். இந்த 5 தலைப்பிலும் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டிலே அந்த நாட்டின் முன்னேற்றம் தங்கியிருப்பது இந்த 5 விடயத்தில் தான். இந்த 5 விடயத்தையும் பெரும்பாலும் அதிகமான முஸ்லீம் அந்த நாட்டிலே செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பதியப்பட்ட செய்திகளாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதில் முதலாவது பங்களிப்பு பொருளியல் பங்களிப்பு. கனியமானவர்களே, பொருளியல் பங்களிப்பு என்று சொல்கின்ற போது இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே முஸ்லீம்கள் வகித்த பங்கு யாராலும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இலங்கையின் மிக தேசிய பொருளாதாரத்தை, மிக பாரிய ஒரு பொருளாதாரம் இலங்கையில் இருந்தது. மாணிக்க கற்களா, தேயிலையா, இன்னும் ஏராளமான பொருளாதார வளர்ச்சியை காணுவதற்குரிய அடையாளங்கள் இங்கு இருந்தாலும், இங்கே உற்பத்திகள் இருந்தாலும், இந்த உற்பத்தியை சர்வதேச அளவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள். தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதிலே வரலாற்றிலே முஸ்லீம்கள் வகித்த பங்கை யாராலும் மறைக்க முடியாது. அன்ராதபுர ஆட்சி காலம் முதல் இலங்கையின் சர்வதேச வணிகத்தை இலங்கை முஸ்லீம்களே வழிநடத்தியிருக்கிறார்கள். இலங்கை ஊடறுத்து சென்ற சர்வதேச வணிக பாதையில் அன்று முஸ்லீம்களுக்கு இருந்த மிகப்பெரிய அனுபவம் தான் அதற்கு காரணம் என்பதாக வரலாற்று குறிப்புகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அன்ராதபுர ஆட்சி காலத்தில் நடைபெற்ற படையெடுப்புகளின் போது பாதிக்கப்பட்ட கால்வாய்கள், குளங்கள் போன்றவற்றை புனர் நிர்மாணம் செய்ய, அவைகளை மீள கட்டி எழுப்ப பயன்படுத்தப்பட்ட பணம், விவசாய நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் அது வெளிநாட்டு நிதியத்தின் மூலமாக, வெளிநாட்டு வியாபாரத்தின் மூலமாக பெறப்பட்ட பணம், அந்த வியாபாரத்தில் அதிக பங்கு வகித்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை மாணிக்க கற்களுக்கு பிரபலியம் பெற்ற நாடு, இலங்கையின் இரத்தின கற்களை சர்வதேச உலகிற்கு கொண்டு சென்றவர்கள் முஸ்லீம்கள். கிறிஸ்துக்கு பின் 10 நூற்றாண்டில் அல்பெரூனி எழுதிய கிதாபுல் ஜமாஹிர் ஃபி மஹரிஃபத்தில் ஜவாஹிர் என்ற நூலின் இலங்கை இரத்தின கல் பற்றி, அந்த மாணிக்க கல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பொருளாதாரம் சார்ந்த பங்களிப்பு. இரண்டாவது அரசியல் சார்ந்த பங்களிப்பு எடுத்துக்கொண்டால், இலங்கையின் அரசியல் முஸ்லீம்கள் அன்றாதபுரம் ஆட்சி காலம் முதல் கண்டி அரசின் வீழ்ச்சி வரைக்கும், அதுக்கு பிற்பட்ட காலங்களிலும் முஸ்லீம்கள் பாராளுமன்றத்தின் அங்கத்தவர்களாக, கேபினட் அமைச்சர்களாக, இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் சேவை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பாரிய சேவை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் சென்று பாரிய சேவையை முஸ்லீம்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் தான் ஆரம்பத்திலே வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு கல்வி அமைச்சர், இலங்கையில் உள்ள கல்வி சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சு பொறுப்பு கூட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லாமல் நீதி நேர்மையாக இந்த கல்விக்கு, இந்த நேர்மையான கலாச்சாரத்துக்கு பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்ற அரசியல் சான்றும் அவருடைய கல்விக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. கணியமானவர்களே, இது அவர்கள் அரசியல் சார்ந்த பங்களிப்புகள். மூன்றாவது பங்களிப்பு பாதுகாப்பு துறை சார்ந்த பங்களிப்பு. கணியமான அல்லாஹ் நாடியார்களே, இலங்கையிலே பாதுகாப்பு துறைக்கு முஸ்லீம்கள் வகித்த பங்கு யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பாரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கார். ஆரம்ப காலத்திலே வங்கிகள் இருக்கவில்லை, பேங்குகள் இருக்கவில்லை பணங்களை பாதுகாப்பதற்கு. பணங்களை முஸ்லீம்களுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்வார்கள், இந்த பணத்தை ஒரு மாதத்துக்கு பின்னால் தாருங்கள், முஸ்லீம்கள் அப்படியே ஒப்படைப்பார்கள். குமரி பெண்களை கூட, பருவ வயது அடைய இருக்கின்ற அந்த பெண் பிள்ளைகளை கூட முஸ்லீம் வீடுகளை ஒப்படைத்து விட்டு சென்ற வரலாறுகளும் இருக்கத்தான் செய்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அந்த நம்பிக்கை எல்லாம் மெல்ல மெல்ல எங்களை விட்டு கலந்து போகக்கூடிய நிலையாக இருக்கிறது. முஸ்லீமை நம்பி ஒரு செக்கை கொடுக்கிறார், நாளை 100,000 பணம் உனக்கு போடுகிறேன், இதோ இந்த செக்கை கொண்டு போயிருந்து நாளை கொண்டு போய் பேங்கிலே போட்டால் அது கடதாசியாகத்தான் இருக்கிறது, அது 100,000 பணமாக இல்லை. அடுத்த நாள் தேடிக்கொண்டு வருகிறார் அந்த முஸ்லீமை. கண்ணியமானவர்களே, இன்று இந்த நம்பிக்கை எல்லாம் அப்படியே கலட்டப்பட்டு போகின்ற நிலைமைதான் உருவாகிருக்கிறது. அதை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கோட்டை அரசிலும் கண்டி அரசிலும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பங்களிப்பு நல்கிய முஸ்லீம்களின் பெயர்கள் பதியப்பட்டிருக்கின்றன. வரலாற்றிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாம் அனைவரும் அந்த சம்பவத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். கண்டி மன்னனான 1 விமல தர்மசூரியின் ஆட்சி காலத்தில் கரையோர பாதுகாப்புக்கு, கரையோர பாதுகாப்புக்கான பிரதான கட்டளையின் தளபதியாக ஒரு முஸ்லீம் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் அண்டிருந்த அந்த போர்த்துக்கேரால் இவர் கைது செய்யப்பட்ட போது அண்டிருந்த மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? 5,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அந்த ஒரு முஸ்லீமை விடுவிக்க முன் வந்தார். ஏன் காரணம்? அந்த முஸ்லீம் எடுத்திருந்த நேர்மை திறமை, கரையோர பகுதிகளுக்கு ஒரு தனி நபராக இருந்து கட்டளையிடும் ஒரு அதிகாரியாக அவர் கடமையாற்றியிருக்கிறார். அவர் அன்று போர்த்துக்கேரால் கைது செய்யப்படுகின்ற போது 5,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து கூட அவரை விடுவிக்கலாம். பணம் பெரிதல்ல, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் எங்களுக்கு பெருமதி என்று பணங்களை அள்ளி வீசி ஒரு முஸ்லீமை பாதுகாத்தார்கள் அன்று. கண்ணியமானவர்களே, பாதுகாப்புத்துறை சார்ந்த பங்களிப்பை இன்னும் ஏராளம் செல்லலாம். அது மாத்திரமல்ல, இலங்கையிலே அடுத்த பங்களிப்பை நாங்கள் நோக்கினால் மருத்துவத்துறை பங்களிப்பு. இலங்கையின் யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள் தான். கண்டி அரசிலும் யூனானி மருத்துவம் சிறப்புற விளங்கியது. இலங்கையின் கரையோர நகரங்களான கொழும்பு, காலி, மாத்தறை முதலிய பிரதேசங்களில் அன்று ஒல்லாந்தர்கள் நிறுவியிருந்த வைத்தியசாலைகளில் முஸ்லீம் மருத்துவர்கள் கடமையை புரிந்திருக்கிறார்கள். கிஸ்துக்கு பின் 1791 மீராலபே மேஸ்தியார், ஷேக் மறைக்கார், ஷேக் முகமத் போன்றோர் இவ்வைத்தியசாலையை பிரதம மருத்துவராக இருந்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே வைத்தியசாலை என்பது மத்திய ஸ்தலத்தில் இருக்காது, அது கரையோர பகுதிகளிலே, அது கடலோடு நெருங்கிய ஒரு பகுதியில் தான், கடலுக்கு பக்கத்தில் தான் வைத்தியசாலை இருக்கிறது. அந்த வைத்தியசாலைகளில் அன்று முஸ்லீம்கள் நிறைய கடமையாற்றியிருக்கிறார்கள். இந்த யூனானி மருத்துவம் மிகப்பெரிய ஒரு துறையாக இலங்கையில் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 10 நூற்றாண்டு அளவில் ஜமாலுதீன் என்பவர் ஒரு மருத்துவராக விளங்கினார். இவர் இலங்கையில் பேருவளை என்ற ஊரில் குடியேறி இவரும் இவருடைய புதல்வரும் யூனானி மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. இன்னொரு வரலாற்று குறிப்பை பார்க்கின்ற போது வரலாற்று ஆசிரியர் கலானியில் தோனா தேவராஜ் ஒரு தகவலை தருகிறார். தம்பதனிய மன்னனான இரண்டாம் பராக்கிரமபாகு அவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் 1236 முதல் 1270 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சார். அவருடைய அந்த ஆட்சி காண்டலே 22வது ஆட்சி ஆண்டிலே அவருக்கு பேச முடியாத பாரிச வியாதி போன்ற ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே வட இந்திய மாநிலமான அந்த பகுதியிலிருந்து ஒரு முஸ்லிம் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அவர் மூலமாக அந்த மன்னருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு குணமளித்ததாகவும் அதற்கு பிரதிபலனாக அவர் இலங்கையிலே பள்ளிகளை அதிகம் நிறுவுங்கள் என்று அவர் அவருக்கு சொன்னதாகவும் இன்னும் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இது முஸ்லீம்கள் மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பை இலங்கையிலே செய்திருக்கிறார்கள். இன்று பல்கலைக்கழக அந்தத்தை பெற்றிருக்கின்ற ஒரு மருத்துவத்துறையாக இன்று யூனானி மருத்துவம் இருக்குதென்றால் அதுக்கு பங்களிப்பு செலுத்தியவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்கள், கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு. ஆரம்பத்திலே இலங்கையிலே கலாச்சாரத்தை எடுத்து நோக்கினால் அதிலே முஸ்லீம்கள் தனிப்பெரும் பங்கை வகித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் துருக்கு தொப்பி. இந்த தொப்பிக்கு போராடியவர்கள் அன்று முஸ்லீம்கள் மாற்றமல்ல, மூவின மக்களும் சேர்ந்துதான் போராடினார்கள். ஆங்கிலேயரின் காலப்பகுதியில் தமது பண்பாட்டு சின்னமாக அமைந்த துருக்கி தொப்பியை நீதிமன்றத்தில் அணிய அனுமதி தரப்பட வேண்டும் என சட்டத்தரணி எம்.சி. அப்துல் காதர் ஆரம்பித்து வைத்த உரிமை போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக நிறுவப்பட்ட கலாச்சாரத்திலே நாங்கள் ஒன்று என்பதை நிரூபிக்க போதுமான சான்றாக இருந்தது. அந்த துருக்கு தொப்பி என்பது அது முஸ்லீம்கள் ஒரு சின்னமாக இருந்தாலும் இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு பிரஜையுடைய உரிமை என்பதற்காக மூவின மக்களும் சேர்ந்து அன்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து அதை வென்றெடுத்தார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே உள்ளவர்களே ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் அந்த ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இன்று நாம் எங்களுடைய செயற்பாடுகளால் நாங்கள் இணையதளத்துக்கு போனால் அங்கே அபூஜகளை தான் உருவாக்குறோம். பாதையிலே டிரைவிங் பண்ணினால் அங்கே நாங்கள் அபூஜகளை தான் உருவாக்குறோம். எங்களுடைய விரோதியை தான் உருவாக்குகின்றோம். கண்ணியமானவர்களே, அபூ தாலிபுகளை தேடுங்கள். இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் இஸ்லாத்தை ஆதரிக்கின்ற, இஸ்லாத்துக்கு நல்லதை சொல்லித் தருகின்ற, இஸ்லாத்துக்கு நல்லவரை விசுவாசமாக நடக்கின்ற நல்லவர்களை நாங்கள் தேட வேண்டும். அப்போதுதான் காலப்போக்கில் அந்த அபூ தாலிபுகள் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தை கவர்ந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நிறைய அபூ தாலிபுகளை பார்த்தார்கள். இஸ்லாத்தை அவர்கள் ஆதரவு வைத்து இஸ்லாத்துக்கு மறைமுகமாக நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற போதுதான் நிச்சயமாக இந்த உலகத்திலே நிச்சயமாக நாங்கள் ஏதாவது ஒன்று வாழ வந்தவர்கள் அல்ல, மாத்திரமல்ல ஒரு வாழ்க்கையை தயார பண்ண வந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்தவர்கள். இது நிரந்தர உலகம் அல்ல. நாம் வாழ்வதனூடாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வாழ வேண்டும், இந்த நாடு வாழ வேண்டும், இந்த நாட்டிலே உள்ளவர்கள் வாழ வேண்டும். நாம் வாழ்வதனூடாக இந்த சமூகமே வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். எனவே நாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் இருக்கிறதே அது தற்காலிகமானது. மௌத்தா போனா யாரும் இன்னாரோட்ட போறோம்னு சொல்ல மாட்டார்கள். அந்த ஜனாதா வீட்டுக்கு, மையத்து வீட்டுக்கு போறோம்னு சொல்வார்கள். எனவே நாம் ஒரு பெயரை வைத்து விட்டு இந்த உலகத்திலே போவோம். நாம் பிறந்தோம் பொதுவான ஒரு வைத்தியசாலையிலே. ஆரம்பத்திலே பிறந்தவர்கள் வீட்டிலே பிறந்திருக்கிறார்கள். பிற்பட்ட காலங்களில் பிறந்தவர்கள் ஒரு வைத்தியசாலை பிறந்தோம். நாங்கள் பிறந்த வைத்தியசாலை யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலை. நாங்கள் படித்தோம், யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலை. நாங்கள் ஓதினோம், படித்தோம், மார்க்கங்களை படித்தோம், குர்ஆன் மதரசாவிலே அல்லது வேறு மதரசாக்களிலே அல்லது பள்ளிக்கு தொலை வந்தோம், யாரோ ஒருவர் கட்டிய பள்ளி. கண்ணியமானவர்களை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிறந்த வைத்தியசாலை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் படித்த பாடசாலை அதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் ஓதிய குர்ஆன் மதரசா அதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் அந்த ஆடம் 5 நேரம் தொழக்கூடிய மஸ்ஜித் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஏதாவது ஒன்று செய்து விட்டு மௌத்தாகுவோம். அப்போதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் நிச்சயமாக வாழ வந்தவர்கள், ஒரு வாழ்க்கைக்கு தயாராக வந்தவர்கள் என்பதை நிச்சயமாக எங்களுடைய வாழ்வுக்கு பின்னால் உள்ள மௌத்து சான்றாக இருக்கும். இன்று சிலருடைய மௌத்தை கண்டு சிலர் கண்ணீர் வடிப்பார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை போல, கது மாத்த கௌமுன் வமா மாத்தத்து பல்லா இலுகும், ஒரு சமுதாய மௌத்து ஆனா அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்லை. இன்றைக்கு நாங்கள் அத்தகையா தொதுறோம், வஜ்ஜக தோதுரோம் எங்களுக்கு ஓதித்தந்த உஸ்தாதுமார் அன்று ஓதித்தந்தவர்கள் இந்த மனதில் இருக்கிறது. இந்த அவர்கள் மூத்தானாலும் அவர்கள் சொல்லித்தந்த நல்ல அமல்கள், அவர் செய்துவிட்டு போன நல்ல செயல்கள், நல்ல விடயங்கள் மௌத்தாகவில்லை, அது ஹயாத்தாகி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெரு யாரோ ஒருவர் நலவுக்காக வண்டி செய்துவிட்டு போனது, மஸ்ஜித் யாரோ ஒருவர் நலவுக்காக வண்டி இங்கே கட்டிவிட்டு போனது, பாடசாலை, இதெல்லாம் சமூகத்துக்கு நலவுக்காக வேண்டி. எனவே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்கின்ற போது ஏதாவது ஒன்றை சமூகத்துக்கு செய்துவிட்டு போவோம். எனவே இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக வாழ்வோம். நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே பாரிய ஒரு பங்கு வகிப்போம். அது மாத்திரமல்ல, நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பது, வளர்ப்பது, மரங்களை நட்டுவது, அது எங்களுடைய பொறுப்பாக இஸ்லாம் மரம் நட்டுவதை வரவேற்றிருக்கிறது. இஸ்லாம் சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதை மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமாக இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நல்லதை செய்துவிட்டு மூத்தாகுவோம். மற்றவர்களுக்கு எங்களால் நலவை நாட செய்வோம். எங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அது எங்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரனுக்கும் அது விருப்பமாக இருக்க வேண்டும். எனக்கு எது விருப்பமோ அது என் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களுக்கு அது விருப்பமாக இருக்க வேண்டும். எனக்கு எது விருப்பம் இல்லையோ, எனக்கு எது சரியில்லையோ, அது என் அக்கம் பக்கத்தில் உள்ளவனுக்கும் சரியில்லை. கண்ணியமானவர்களே, எனவே நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் ஒரு வாழ்க்கைக்கு தயார் பண்ண வந்தவர்கள். அந்த வாழ்க்கைக்குரிய தயாரிப்பை இந்த துன்யாவிலே நாம் செய்து கொள்வோம். இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக வாழுவோம். முன்னோர்கள் செய்த அந்த சேவையின் பிரதி பலன்தான் நான் நீங்களும் நாட்டிலே தலை நிமிர்ந்து நிம்மதியாக நிறைய சலுகைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சலுகைகளை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை, அவர்கள் பெற்றுத்தந்த நிம்மதியை தொடராக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த நிம்மதி இழக்கக்கூடிய வேலைகளை யாரும் செய்து விடாதீர்கள். நாட்டுடைய சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு நடங்கள். நாடு, இந்த நாடு என்ன செய்தது என்பதை விடவும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம். இந்த நாடு ஏராளம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. இலவச கல்வி, பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழக வரைக்கும் இலவச கல்வியை இந்த அரசாங்கம் இந்த நாடு எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறை, சுகாதார சேவை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய சேவை. 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருந்தாலும் நாங்க எங்க இருந்து உணவு கொண்டு போகவே அங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அங்க வைத்திய நடக்கும், அங்க கவனிப்பாங்க. எனவே இலவச சுகாதார சேவை, புற்றுநோயாளிக்கு தனியான மருத்துவ சாலை மகரகமையிலே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்குமே இலங்கையில கிடையாது புற்றுநோய்க்கு, அங்கதான் போகணும். விபத்தில் இருக்கக்கூடிய பொருள்ல தனியான ஹாஸ்பிட்டல். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குறையக்கூடிய சேவைகளாக இருக்கு. எனவே நாம் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட்டு, இந்த ஊருக்கு வாழுகின்ற கிராமத்துக்கு வாழுகின்ற சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட்டு மௌத்தாகுவோம். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எம்மினூடாக அடுத்தவர்களுக்கு புரோஜனத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை சாதனையாக, எங்களுடைய மௌத்தை நினைத்து அனைவரும் கண்ணீர் வடித்தவருக்கு துவா செய்யக்கூடிய நல்ல மௌத்தாக அனைவருக்கும் அந்த மௌத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்திலே வாழுகின்ற போது மற்றவர்களை திருப்திப்படுத்தி, மற்றவர்களுடைய மனங்களை வென்று சாதனையாளர்களாக அந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. யாதா கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளைய மறுமையிலே அந்த இஸ்லாத்த கொண்டே அனைவருக்கும் கண்ணியை தந்துடுவாயாக. யாதா துவாவை தனிப்புரை கிருப்பை